தேடல்.
அன்பு உள்ளங்களே, விவிலிய தேடல் நிகழ்ச்சியில் இதுவரை சிந்தித்து வந்த புதுமைகள் எல்லாம் இயேசுவினுடைய பணிவாழ்வில் நிகழ்ந்தவை. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இயேசுவின் பிறப்பைச் சுற்றி நடந்ததாக சொல்லப்படுகின்ற புதுமைகளை சிந்திக்கலாம். இதனுடைய ஒரு பகுதியாக சென்ற ஞாயிறு சிந்தனையில மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த நிகழ்வை நாம் சிந்தித்து பார்த்தோம். அந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக எலிசபெத்தின் மகன் யோவான் பிறந்ததை ஒரு புதுமையாக சிந்திக்க இன்று உங்களை அழைக்கின்றேன். மலடி என்று இகழப்பட்ட ஒரு பெண்ணும் கன்னியான ஒரு பெண்ணும் தாய்மை பேறு அடைந்த பிறகு அந்த இரு பெண்களும் சந்தித்ததை ஒரு புதுமையைப் போல சென்ற வார ஞாயிறு நமது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டோம். அப்போதே ஒரு எச்சரிக்கையும் நான் கொடுத்தேன். குழந்தை பேறு இல்லாத வயது முதிர்ந்த ஒருவரும் கன்னியான ஒரு இளம் பெண்ணும் தாய்மை பேறு அடைகிறதுல ஒன்றும் புதுமை இல்லையே, இது என்ன பெரிய பிரமாதம் என்று கேட்கக்கூடிய நமது 21வது நூற்றாண்டு மனநிலையை பற்றி எச்சரித்தேன். இது என்ன பிரமாதம் என்ற ஏளன பார்வை வாழ்க்கையில் அற்புதங்களை குறைத்துவிடும். மாறாக நடக்கும் சின்ன சின்ன காரியங்களையும் அடேங்கப்பா என்று ரசிக்கும் குழந்தை உள்ளத்தை வளர்த்து கொண்டால் அற்புதங்களுக்கு வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது. சின்ன சின்ன அற்புதங்களை புதுமைகளை எல்லாம் வாழ்க்கையில் அசைப்போட ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கண்ணோட்டத்தோடு இன்றைய நற்செய்திக்கு செவிமடுக்க உங்களை அழைக்கின்றேன்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8வது நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, "வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும்" என்றார். அவர்கள் அவரிடம், "உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே" என்று சொல்லி, "குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன?" என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது.
நினைவுகள் எல்லாம் நீதானே, வாழ்வின் வசந்தமும் நீதானே.
எந்த ஒரு குடும்பத்திலும் குழந்தை பிறப்பது என்றால் ஒரு புதுமைதான். சக்கரியா குடும்பத்தில் குழந்தை பிறந்த அந்த செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. சக்கரியா என்ன பெரிய தலைவரா? ஏன் இந்த பரபரப்பு ஆர்ப்பாட்டமெல்லாம்? சக்கரியா சாதாரண ஒரு குருதான். இவரை பற்றியும் இவர் மனைவி எலிசபெத்தை பற்றியும் லூக்கா நற்செய்தியில் சொல்லப்படும் விவரங்கள் இவைகள்.
அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள்.
எலிசபெத் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் குருக்களுடைய பரம்பரையில. ஆரோனின் வழித்தோன்றல் அவர். அவர் வாழ்க்கைப்பட்டதும் இன்னொரு குருக்களுடைய குடும்பத்தில். குருக்களின் குடும்பங்கள் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இருவேறு குருக்களின் குடும்பங்களிலிருந்து திருமணம் செய்து கொண்ட சக்கரியா எலிசபெத் தம்பதியினர் கட்டாயம் கடவுளுடைய அருளை அதிகம் பெற்றவர்கள் என்று திருமண நாளில் வாழ்த்தியிருப்பார்கள் மக்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, எலிசபெத்துக்கு குழந்தை பேறு இல்லை என்பது தெளிவான போது வாழ்த்துக்கள் குறைந்தன, வசைமொழிகள் ஆரம்பமாயின. குருக்களின் குடும்பங்கள் என்றதால் பொது இடங்களில் வசை கூற தயங்கியவர்கள் குழுக்களாக கூடி முணுமுணுத்திருப்பார்கள். எலிசபெத்தும் சக்கரியாவும் வெளியில் செல்லும்போது ஏளன பார்வைகள், கேலிகள் எழுந்திருக்கும். நாளடைவில் இந்த ஏளனங்கள் சப்தமாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கும். இதனால பொது இடங்களை தவிர்த்துவிட்டு இந்த இருவரும் தங்களையே சிறைப்படுத்தி வாழ்ந்து வர ஆரம்பித்திருப்பார்கள். சக்கரியா நினைச்சிருந்தா அந்த சிறையில எலிசபெத்தை மட்டும் பூட்டிட்டு தான் மற்றொரு துணையை நாடி போயிருக்கலாம். அதை அந்த சமூகத்தில் சரி என்று கூட சொல்லியிருப்பாங்க. நாம் வாழுகின்ற இந்த காலத்திலும் இதுபோல் நடப்பது உண்மைதானே? குழந்தை பேர் இல்லாமல் போவதற்குரிய குறை ஆணையும் சாரும், பெண்ணையும் சாரும். ஆனால் நமது குடும்பங்களில் நடப்பது என்ன? எந்த ஒரு குடும்பத்திலையும் இந்த குறைக்கு பெண்ணையே அதிகம் இல்லை இல்லை, முழுவதுமாக பழி சொல்வது நம்முடைய வழக்கம் இல்லையா? மருத்துவ முன்னேற்றம் அடைந்துவிட்ட இந்த 21வது நூற்றாண்டிலேயே இந்த கதி என்றால் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த எலிசபெத்தினுடைய நிலையை சொல்லவும் வேண்டுமா?
நினைவுகள் எல்லாம் நீதானே, வாழ்வின் வசந்தமும் நீதானே.
எலிசபெத் கேட்டு வந்த பழி சொற்களிலேயே அவர் கடவுளுடைய சாபம் பெற்றவர் என்ற பழிச்சொல்தான் அவரை அதிகமாக பாதித்திருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்கு முன் நேர்மையாக குற்றமின்றி வாழ்ந்து வருகின்ற தானும் தன்னுடைய கணவரும் ஏன் இப்படிப்பட்ட பழிச்சொற்களை கேட்க வேண்டிய நிலை என்ற கேள்வியை அவர் கேட்காத நாளே இல்லை. பல ஆண்டுகளாக அவர் கடவுளிடம் கேட்டு வந்த அந்த கேள்விக்கு விரைவாக விடையும் கிடைக்கவில்லை. வாழ்க்கையில குழந்தை பேற்றுக்காக கோவில் கோவிலாக ஏறி இறங்கி வரும் பல ஆயிரம் தம்பதியினரை இப்போது நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த தம்பதியர் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு பின்னர் ஒரு சில முடிவுகளுக்கு இவர்கள் வரலாம். நல்ல முடிவுகள் என்றால் தன்னுடைய சொந்தங்களிலேயே ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கலாம், அனாதை குழந்தை ஒன்றை தத்தெடுக்கலாம். தவறான முடிவுகள் என்றால் மனைவியை விட்டு விலகி கணவன் வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது மனம் வெறுத்து போய் இருவருமே கடவுள் நம்பிக்கையை கைவிடலாம். எலிசபெத்தும் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேல் இப்படிப்பட்ட ஒரு சிறைக்குள் வதைப்பட்டாலும் அவருடைய நம்பிக்கை குறையவில்லை என்றே தெரிகின்றது. அவரது நம்பிக்கை குருட்டு நம்பிக்கையைப் போல தோன்றினாலும் அதை நான் இப்படி சிந்தித்து பார்க்கின்றேன். எலிசபெத்தினுடைய மனசுல இறைவனுடைய கருணை பெற்ற பல பெண்களுடைய கதை பதிந்திருக்கும். குருக்களுடைய குடும்பம் என்பதால் இதுபோன்ற கதைகள் அங்கே அடிக்கடி பரிமாறப்பட்டிருக்கும். இஸ்ராயல் குலத்தவருடைய தந்தை என்று போற்றப்படுகின்ற ஆபிரகாமின் மனைவி சாரா முதிர்ந்த வயதில் தாய்மை பேறு அடையவில்லையா? ஈசாக்கின் மனைவி ரெபேக்கா, யாக்கோபின் மனைவி ராகேல், சாமுவேலின் தாய் அன்னா என்று இப்படி பல பெண்கள் குழந்தை பேர் இல்லாமல் பல ஆண்டுகள் வேண்டிய பிறகு இறைவனுடைய கருணையை பெற்றது எலிசபெத்தினுடைய மனதில இந்த நம்பிக்கை ஊற்றை வற்றாமல் சுரக்க செய்திருக்க வேண்டும். அன்பு உள்ளங்களே, நம்பிக்கை என்ற ஊற்றை விரக்தி என்ற பாறை மூடும்போது அந்த பாறையிலிருந்து கசிந்து அல்லது அந்த பாறையை பிளந்து வரும் நீரைப் போல நம்பிக்கை வெளிவருவதும் ஒரு புதுமைதானே. அந்த புதுமை எலிசபெத்திடம் நாளும் நிகழ்ந்து வந்தது. சக்கரையாவை பொறுத்தவரை தன்னுடைய குடும்பத்தில் குழந்தை பேர் இல்லை என்பதை உணர்ந்தபோது, ஊரும் குடும்பமும் சேர்ந்து இந்த குறைக்கு எலிசபெத்தை காரணம் காட்டியபோது, அவரை மனமுறிவு செய்துவிட பலரும் சொன்னபோது, சக்கரையா எலிசபெத்தை விலக்கிவிடாமல் தொடர்ந்து அவரோடு குடும்ப வாழ்வில் இருந்ததே ஒரு பெரிய புதுமைதான். எலிசபெத்தைப் போலவே சக்கரையாவையும் அதிகமாக பாதித்த பழிச்சொல் அவரும் அவர் மனைவியும் கடவுளுடைய சாபம் பெற்றவர்கள் என்ற பழிதான். சக்கரையாவுக்கு கூடுதலான சவால் ஒன்று என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்தை சபித்துள்ளதாக சொல்லப்படுகின்ற அந்த இறைவனை அவர் அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. குரு என்ற முறையில அவர் இறைவனுடைய சன்னதியில் நுழைந்த நேரங்களிலெல்லாம் அந்த பழிச்சொல் அவருடைய மனதில் ஓலமிட்டிருக்க வேண்டும். அவர் வாயால இறைப்புகளை சொல்லி வருகின்ற நேரங்களிலெல்லாம் நீ கடவுளின் சாபம் பெற்றவன் என்ற பழிச்சொல் அவருடைய மனசுல ஓலமிட்டிருக்க வேண்டும். இருந்தாலும் அவர் நம்பிக்கை தளரவில்லை. காரணம், அவருக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு போன்ற மூதாதையர்களுடைய நம்பிக்கை வழிகாட்டியிருக்க வேண்டும். இப்படி எலிசபெத்தும் சக்கரியாவும் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை ஒரு அழகிய புதுமை. அந்த நம்பிக்கைக்கு பரிசாக இறைவன் எலிசபெத்துக்கு தந்த தாய்மை பேறு மற்றொரு புதுமை. இந்த புதுமைகளைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தியில நாம கேட்டது போல, யோவான் பிறந்தது, குடும்பத்தில் இதுவரை இல்லாத ஒரு பெயரை அவருக்கு வைத்தது, அந்த பெயரை சக்கரியா எழுது பலகையில் எழுதியதும், 9-10 மாதங்களாக பேசாத அவருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது, இவைகளெல்லாம் அங்கு நடந்த புதுமைகள்.
ஆண்டவரே உள்ளம் போற்றுகின்றது, மகிழ்கின்றது.
அன்பர்களே, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்ப இறுதியாக ஒரு சில வரிகளில் சொன்ன சம்பவம் தானே, அதாவது பல மாதங்களாக பேச முடியாத சக்கரையா மீண்டும் பேசியதுதானே உண்மையிலேயே புதுமை? அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் புதுமை புதுமைன்னு சொன்னா எப்படி? இந்த விவிலிய தேடல் துவக்கத்துல சென்ற வார ஞாயிறு சிந்தனையில நான் சொன்ன வரிகளை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். நம்முடைய வாழ்விலும் நம்மை சுற்றிலும் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் அடேங்கப்பா என்று ரசிக்கும் குழந்தை உள்ளத்தை வளர்த்து கொண்டால் அற்புதங்களுக்கு புதுமைகளுக்கு வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது. சக்கரியா மீண்டும் பேச்சுத்திறன் பெற்றது புதுமை செயல்தான், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த புதுமை நடப்பதற்கு பின்னணியாக எலிசபெத்தும் சக்கரியாவும் வாழ்ந்த பல ஆண்டு வாழ்க்கை ஒரு நீண்ட புதுமை என்பதை உங்களாலோ என்னாலோ அவ்வளவு எளிதாக மறுத்துவிட முடியாது, இல்லையா? அன்பு உள்ளங்களே, புதுமை என்பது வானத்தை கீறிக்கொண்டு மின்னலாய் இடியாய் பெருமழையாய்த்தான் பெய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. இரவில் நாம் உறங்கும்போது கண்ணுக்கு தெரியாமல் இறங்கும் பனி அடுத்த நாள் காலையில் புல்லின் மீது, மலரின் மீது, இலைகளின் மீது வைரங்களாக மின்னுவதைப் போல புதுமைகளும் நம் வாழ்வில் நம்மை சுற்றி சப்தமில்லாமல் நுழையும். இதுபோன்ற சப்தமில்லாத சின்ன சின்ன புதுமைகளை இந்த கிறிஸ்மஸ் காலத்தில், வருகின்ற புத்தாண்டில், ஏன் நம் வாழ்நாள் முழுவதுமே நாம் எல்லோருமே அனுபவிக்க வேண்டும் என்று ஒருவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.